காட்சி அளவையில நாலு வகை பார்த்தோம் அல்லவா, வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. வாயிற்காட்சி என்பது வாயில் என்றால் பொறிகள் தான், இந்த ஐம்பொறிகள் வாயில். வாயிற்காட்சி என்றால் ஐம்பொறிகளை கொண்டு முதலிலே பொதுவாக அறிகின்ற அறிவு. அதற்கு என்ன பேர், இன்னொரு பேரு நிர்விகற்ப காட்சி. வாயிற்காட்சிக்கு இன்னொரு பெயர் நிர்விகற்ப காட்சி. வேறுபாடு இல்லாத, வேறுபாடு தோன்றாத காட்சி, நிர்விகற்ப காட்சி. என்ன வேறுபாடுகள், பெயர், இனம், குணம், தொழில், உடைமை என்று சொல்லப்படுகிற ஐந்து வேறுபாடுகளிலே ஏதொன்றும் புலப்படாமல் ஏதோ ஒரு பொருள் என்ற அளவிலே மட்டும் தெரிவது வாயிற்காட்சி. ஏதோ ஒரு பொருள், அது பெயர் தெரியாது, இனம் குணம் ஒன்றும் தெரியாது. எனவே இந்த ஐந்து வகையான வேறுபாடுகளும் தோன்றாமல் இருப்பதுதான் வாயிற்காட்சி. அடுத்த காட்சி மானத காட்சியிலே தான் இந்த ஐந்து வகையான வேறுபாடுகளும் தோன்றுகின்றன. மானத காட்சியிலே வேறுபாட்டோடு கூடியது, அதற்கு என்ன பேரு, சவிகற்ப காட்சி. சவிகற்ப காட்சி வேறுபாட்டோடு கூடிய அறிவு மானத காட்சி. பிறகு மூன்றாவது தன்வேதனை காட்சி. அதன் பிறகு அவ்வாறு பொருளை நிச்சயித்த பிறகு ஆன்மாவானது அதனோடு ஒன்றுபட்டு இன்ப துன்பங்களை நுகர்தல், இன்ப துன்ப அனுபவத்தை பெறுவதுதான் தன் வேதனை காட்சி. இன்ப துன்ப அனுபவம் ஆன்மாவுக்கு நிகழ்கிறது. இப்படியாக உலகப் பொருள்களால் முதலிலே உண்டாவது பொது உணர்வு, பின்னர் உண்டாவது சிறப்பு உணர்வு, இறுதியாக உண்டாவது அனுபவ உணர்வு. இந்த முறையிலேதான் ஆன்மா உலகத்தை அறிந்து அனுபவிக்கிறது. முதலிலே பொதுவாகவும், பின்னர் சிறப்பாகவும், அதன் பின்னர் அனுபவமாகவும் உணர்ந்து பொருள்களை அனுபவிக்கிறது. இது இந்த மூன்று காட்சிகள், வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி. நாலாவது யோக காட்சி என்பது இந்த முதலிலே பார்த்த இந்த மூன்று காட்சிகளும் எல்லா மனிதர்களுக்கும் உரியவை. கற்றவர்கள், கல்லாதவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள் எல்லாருக்கும் உரியது இந்த மூன்று வகையான காட்சி. ஆனா யோக காட்சி எல்லாருக்கும் உரியது அல்ல, ஒரு சிலருக்குத்தான் அந்த யோக காட்சி நிகழும். அந்த யோக நெறியிலே பயின்றவர்கள், அட்டாங்க யோகம், பதஞ்சலி யோகம் என்றெல்லாம் சொல்லுவார்களே, எட்டு உறுப்புகளை உடைய அந்த யோகம், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், தாரணை தியானம், சமாதி என்ற எட்டு நிலைகள், படிநிலைகள். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் அதுவரை போவார்கள். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் அதில் போக போக அது ரொம்ப கடினமான இடங்கள். பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தாரணைனா மனத்தை ஒரு நிலையில நிறுத்துதல், தாரணை, தியானம், அந்த பொருளோடு பொருளையே தியானித்து சிந்தித்திருத்தல், தியானம், சமாதி, அந்த பொருளோடு ஆன்மா ஒன்றுபடுதல், சமாதி. அந்த சமாதி நிலையிலே நிற்பவர்களுக்கு உண்டாவது யோக காட்சி. சமாதி நிலையிலே அவர்களுக்கு, அவர்கள் ஓரிடத்திலே இருந்து கொண்டு எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் நிகழ்வனவற்றையெல்லாம் அறியக்கூடிய வல்லமை பெறுவார். யோக நிலை கைவந்தவர்கள் ஓரிடத்திலே ஒரு காலத்திலே இருந்தபடியே எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பொருள்களை, நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை உடையவர். இது யோக, இது யோக காட்சி. எனவே காட்சி என்றால் என்ன பொருள்? காட்சி என்றால், காட்சி என்றாலே அறிவு, காட்சி என்றாலே அறிவு என்றுதான் பொருள். வாயில்கள் வழியாக வருகிற அறிவு வாயிற்காட்சி, மனம் முதலிய கருவிகள் வழியாக வருகிற அறிவு மானதக்காட்சி, இன்ப துன்பம் வழியாக வருவது தன்வேதனை காட்சி, அந்த யோக முறையிலே வருவது யோக காட்சி என்று அமைத்திருக்கிறார்கள். இவ்வாறு காட்சி அளவையை ஒருவாறு முடித்து அடுத்து கருதல் அனுமானம் என்ற அளவை, இது முக்கியமான ஒரு அளவை அனுமானம். அனுமானம் என்றால் என்ன பொருள் சொல்லியிருக்கிறேன் நினைவிருக்கிறதா? அனுமானம் பின்வரும் அறிவு. அனுமானம் என்றால் பின்வரும் அறிவு, பின்னே வரும் அறிவு. பின்னே வரும் அறிவு என்றால் காட்சிக்கு பின்னே வருகிற அறிவு, காட்சிக்கு பின்னே வருகிற அறிவு. மறைந்திருக்கிற அந்த நெருப்பை அறிவதற்கு முன்னாலே அந்த புகை காட்சிப்படுகிறது. புகையை கண்டு அதன் மூலமாகத்தானே நெருப்பு இருப்பதை துணிகிறோம். எனவே காட்சியின் மூலமாக பெறுகிற அறிவு அதான் அனுமானம், பின்வரும் அறிவு. தமிழிலே வழி அளவை, வழி அளவை. இந்த கருதல் அளவை இதிலே ஐந்து ஐந்து வகையான உறுப்புகள். அனுமானத்தில் ஐந்து உறுப்புகள் உண்டு. முதலாவது உறுப்பு மேற்கோள். இதனை வடமொழியிலே பிரதிஜை என்பார்கள். மேற்கோள் இதில் படித்திருப்பேன். நம்ம சென்றாண்டு சிவஞான போதத்தில் மேற்கோள் ஏது, எடுத்துக்காட்டு என்றெல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதேதான் மேற்கோள். ஒருவன் தூரத்திலே தெரிகிற மலை மீது புகை எழுவதை பார்க்கிறான். இதை மேற்கோளாக அவன் எப்படி அமைக்கிற? இம்மலை தீ உடையது என்று துணிகிறான். எனவே அவனுடைய அவனால் துணியப்படுகிற அந்த பொருள்தான் மேற்கோள். இம்மலை தீ உடையது, இது அவன் கொண்ட முடிவு, இது அவனுடைய துணிவு, ஒருவனுடைய துணிவு. புகையை பார்த்து அந்த மலை மீது காடு தீப்பற்றி எரிகிறது என்று சொல்லுகிறான். இம்மலை தீ உடையது. அடுத்து அதற்கு காரணத்தை சொல்ல வேண்டும், அதாவது ஏதுவை சொல்ல வேண்டும். ஏது, ஏது என்றால் என்னது? அந்த மறைந்திருக்கிற பொருளோடு விட்டு நீங்காத தொடர்பை உடைய பொருளாக இருக்க வேண்டும். ஏது, ஏது என்பது வடமொழி வார்த்தை. ஏது என்பதற்கு தமிழ் வார்த்தை ஏது, அதேதான். அதனால அதே இதே அதே சொல்லத்தான் பயன்படுத்துகிறோம். ஹேதும்பாங்க வடமொழியில, ஹேதும்பாங்க, அதை ஏதுங்கிறோம், அவ்வளவுதான். ஏது என்ன? ஏது அந்த முடிவை தருகின்ற ஏது எது? புகை காணப்படுவதால். அடுத்த உறுப்பு, அடுத்து என்ன சொல்ல வேண்டும்? இந்த புகைக்கும் மறைந்திருக்கிற நெருப்புக்கும் விட்டு நீங்காத சம்பந்தம் உள்ளது என்பதை அவன் நிறுவ வேண்டும். அப்போதுதான் அவனுடைய முடிவு ஏற்க தகுந்ததாக இருக்கும். அதாவது ஏதுவுக்கும் அந்த நெருப்புக்கும் விட்டு நீங்காத தொடர்பு இருக்கிறது என்பதை அவன் சாதிக்க வேண்டும், அவன் நிறுவ வேண்டும். அது அடுத்து மூன்றாவது. அதற்கு அவன் கூறுகிற எடுத்துக்காட்டு. உதாரணம், வடமொழியில திருஷ்டாந்தம் என்பார்கள். வடமொழியில அந்த எடுத்துக்காட்டு எப்படி அமைய வேண்டும் என்றால், எங்கு எங்கு புகை உண்டோ அங்கு அங்கு தீ உண்டு. இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. எங்கு எங்கு புகை உண்டோ அங்கு அங்கு தீ உண்டு. ஆசிரியர் தூரத்திலிருந்து பார்க்கிற போது மாணவரிடமிருந்து போய் வந்தால் தீ உண்டு, தீ உண்டு என்று தெரிந்து கொள்ளலாம் அல்ல. எல்லாம் இதான் பயன்படுகிறது அளவை. எங்கு எங்கு தீ உண்டு, எங்கு எங்கு புகை உண்டோ அங்கு அங்கு நெருப்பு உண்டு. உதாரணம் சொல்ல வேண்டும், அடுக்களை போல, சமையல் கட்டு போல. நல்ல உதாரணம் எழுதிக்கிறேன், நல்ல அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்கு எங்கு புகை உண்டோ அங்கு அங்கு தீ உண்டு அடுக்களை போல. இது மூன்றாவது உறுப்பு. அடுத்து நாலாவது உபநயம் என்பது. உபநயம், உபநயம் என்பது இங்கே பொருத்தி பார்க்கிறோம். இம்மலையும் புகை உடையது. கடைசியிலே ஐந்தாவது முடிவு, அதற்கு நிகமனம் என்ற பெயர். நிகமனம், கன்க்ளூஷன், முடிவு, நிகமனம். என்ன முடிவு? தர்போர், ஆதலால், ஆதலால் இம்மலை தீ உடையதே என்று நிறுவுகிறான் சான்று காட்டு. இதுதான் அந்த அனுமானம் என்று சொல்லப்படுகிற கருதல் அளவையினுடைய அமைப்பு. ஐந்து உறுப்புகள், மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு, உபநயம், நிகமனம். இதுல முதல் மூன்று உறுப்புகள் தான் முக்கியமானவை என்று சைவ சித்தாந்தம் கொள்ளுது. அந்த அளவுக்கு நீங்கள் தப்பித்தீர்கள். மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு தெரிந்தால் போதும். உபநயம், நிகமனம் அவ்வளவு முக்கியமான உறுப்புகள் அல்ல. அதனால்தான் சிவஞான போதத்தில் முதல் மூன்று உறுப்புகள் மட்டும்தான் இடம்பெற்று உள்ளது. மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு, அதிலே முடிந்து விட்டது. முதல் மூன்றிலேயே முடிந்து விட்டது. இது பின்னாலே கொஞ்சம் விளக்குகிறார், அவ்வளவுதான். இது அனுமானம். அடுத்தபடியா கடைசியிலே அடுத்த அளவை உரை அளவை. உரை அளவு இதுல சொல்ல வேண்டிய ஒரு கருத்து, இந்த இந்த கருதல் அளவையில அந்த மேற்கோளிலே இம்மலை தீ உடையது என்று இருக்கிறது அல்லவா, இதுல துணிய வேண்டிய பொருள் எது? நெருப்பு. நெருப்பு அதற்கு இடமாக இருப்பது எது? மலை. எனவே அந்த மலைக்கு பக்கம் என்ற பெயர். அந்த துணியப்படுகிற பொருளுக்கு இடமாக இருக்கிற மலை என்பதற்கு பக்கம் என்ற பெயர். பட்சம், பக்கம். துணியப்படுகிற பொருள் அந்த நெருப்பு, தீ. அந்த நெருப்புக்கு என்ன பெயர்? சாத்தியம். துணியப்படுகிற பொருளுக்கு சாத்தியம் என்ற பெயர். பிறகு இரண்டாவது ஏது? மூன்றாவதுல எடுத்துக்காட்டுல ஒரு இடம் வருகிறதே. எடுத்துக்காட்டில இடம் எது? எடுத்துக்காட்டில இடம் இருக்கா? அடுக்களை. அடுக்களை, அதே சாத்தியம் இங்கே இருக்கிறது இல்லையா? மலையில இருக்கிற அதே நெருப்பு தான் இங்கே அடுப்படியிலே இருக்கிறது. எனவே இந்த இடத்திற்கு அதற்கு பக்கம் என்ற பெயர், இதற்கு சபக்கம் என்ற பெயர். சபக்கம், தமிழிலே நிகர் பக்கம் என்பார்கள். நிகர் பக்கம், நிகர்னா சமமான, அந்த இடத்துக்கு சமமாக இருக்கிற இடம் நிகர் பக்கம். அடுத்து மூன்றாவதாகிய ஆகம உரை, உரை அளவை என்ற ஆகம பிரமாணம், உரை அளவை ஆகம பிரமாணம். அது எதற்கு உதவுகிறது என்றால், காட்சியினாலும் கருதலினாலும் அறிய முடியாத பொருள்களை, முதல் இரண்டு அளவைகளாலும் அறிய முடியாத பொருள்களை அறிவதற்கு உதவுகிற கருவிதான் உரை அளவை என்று சொல்லப்படுகிற ஆகம பிரமாணம். அதாவது இறைவன் செய்த நூலும், இறைவனுடைய அருளை பெற்ற பெரியோர்கள் செய்த நூல்களும், இறைவன் செய்த நூல் அவனுடைய அருள் பெற்ற சான்றோர்கள் செய்த உயர்ந்த நூல்கள், திருமுறைகள், சாத்திரங்கள், இவையெல்லாம் உரை அளவை. இறைவன் செய்த நூல் எது? ஆமா, வேதம், ஆகமம். இதுல ஒரு கருத்து என்ன என்றால், இந்த வேதங்கள் இறைவனால் அருளப்பட்டவை என்று நாம் தான் சொல்லுகிறோம், வடநாட்டார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வடநாட்டார் இறைவன் செய்ததாக கொள்வது இல்லை, வேதங்கள் என்றைக்கும் உள்ளவை என்பது அவர்களுடைய கோட்பாடு. வேதங்கள் நித்தியமானவை, இறைவனால் செய்யப்படாதவை, யாராலும் செய்யப்படாதவை என்ற கோட்பாடு உடையவர்கள். அதனால அவர்கள் வேதத்திற்கு என்ன பெயரை வைத்திருக்கிறார்கள் வடநாட்டில, அபௌர்ஷேயம், அதாவது புருஷன் என்றால் என்ன, புருஷன்னா மனிதர், அபௌர்ஷேயம்னா மனிதர்கள், எந்த மனிதராலும் செய்யப்படாதது என்பது கருத்து. வேதாந்திகள் அப்படித்தான் கூறுவார்கள். நம்முடைய சைவ சித்தாந்தம் அந்த இறைவன் தன்னுடைய நான்கு முகங்களால் நான்கு வேதங்களை அருளினான். நான்கு முகங்களால் என்ன முகம்? தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், அதெல்லாம் சிரமப்பட வேண்டாம். எனவே நான்கு முகங்களால் நான்கு வேதங்களை அருளினான். ஐந்தாவது முகம் அது என்னது? ஈசான முகம். ஈசானம் என்ற தலைக்கு மேலே இருக்கிற அந்த ஈசானம் என்ற முகத்தினாலே 28 ஆகமங்களை அருளினான் என்பார். ஆகமங்கள் இந்த வேதத்தில் நான்கு வகையான வேதங்கள், ஒவ்வொரு வேதத்திலேயும் இரண்டு பெரும் பிரிவுகள் உண்டு, முன்பகுதி பின்பகுதி. முன்பகுதிக்கு கர்மகாண்டம் என்ற பெயர், கர்மகாண்டம். பின்பகுதிக்கு ஞானகாண்டம் என்ற பெயர். கர்மகாண்டம் என்பதுதான் அந்த வேதத்தில் அந்த பலவிதமான யாகங்களை செய்கிற முறை, பலவிதமான தெய்வங்கள், அந்த தெய்வங்களுக்குரிய மந்திரங்கள், இவையெல்லாம் அந்த கர்மகாண்டத்திலேதான் இடம்பெறுகின்றன. வேள்விகள் யாகத்தில் அவர்கள் முக்கியமாக கொள்வது வேள்வி செய்கின்ற முறை, அது கர்ம முன்பகுதியில் கர்மகாண்டம். கர்மம் என்றால் செயல், கிரியை. எனவே கிரியைகளை பற்றி பேசுகிற பகுதி, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்றெல்லாம் நாலு நிலைகளை வகுத்திருக்கிறார்களே, அந்த ஒவ்வொருவருக்கும் உரிய கடமைகளை அங்கே சொல்லியிருக்கிறார். கர்மகாண்டத்தில்தான் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டிய கடமைகள், அவற்றை நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், காமிய கர்மம் என்று மூன்றாக சொல்லுவார்கள். நித்தியம், நைமித்தியம், காமியம். நித்தியம் என்றால் நாள்தோறும் செய்ய வேண்டிய கடமைகள். நித்தியம் அவரவர் நாள்தோறும் மேற்கொள்வதற்குரிய கடமைகள். நித்திய நித்திய கர்மம். நைமித்தியம் என்றால் சிறப்பு நாட்களிலே, விழாக்காலங்களிலே, சிறப்பு நாட்களிலே செய்ய வேண்டிய கடமைகள், அது நைமித்தியம். காமியம் என்றால், காமம்னா விருப்பம், காமியம் என்றால் ஒரு குறிப்பிட்ட பயனை விரும்பி, பயன்கள் உலக பயனை விரும்பி செய்யக்கூடிய கர்மங்கள், அதாவது வேள்விகள். இன்ன பயனை பெற வேண்டும் என்றால் இன்ன வேள்வியை செய்க என்றெல்லாம் விதித்திருக்கிறார்கள். பிள்ளை வேண்டுமா, புகழ் வேண்டுமா, பகைவரை வெல்ல வேண்டுமா என்று அதற்கென்று வேள்விகள் தான் அங்கே முக்கியம். யாக அந்த வேதத்துல வேள்விகள் தான். வேள்வியை செய்தாலே முத்தி கிடைக்கும் என்ற கோட்பாடு. அவர்கள் கடவுள் கிடையாது. மீமாம்சகர் என்ற ஒருவர் இருக்கிறார்கள், பின்னாலே வரு மீமாம்சகர். அவர்களுக்கு கடவுள் கோட்பாடு கிடையாது, வேதம்தான் அவர்களுக்கு எல்லாம். அந்த வேத விதிப்படி நடந்தால் அதுதான் முத்தியை தரும். வேதமே, அந்த வேள்வியே பயனை கொடுக்கும் என்ற கருத்து உடையவர்கள் மீமாம்சகர். இது கர்மகாண்டத்திலே அடங்கியுள்ள பகுதி. அடுத்து ஞானகாண்டம் என்பதுதான் தத்துவ ஆராய்ச்சியை செய்கின்ற பகுதி, ஞானப்பொருளை பேசுகிற பகுதி, பின்பகுதி ஞானகாண்டம். அந்த பின்பகுதியிலேதான் உபநிடதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வேதத்திலேயும், நாலு வேதத்திலேயும் தனித்தனியாக இறுதியில ஞான கண்டத்தில்தான் உபநிடதங்கள் அமைந்திருக்கின்றன. எனவே உபநிடதங்கள் வேதத்தினுடைய கடைசி பகுதியிலே இருக்கின்றன. அதனாலே வேத அந்த உபநிடதங்களுக்கு என்ன பெயர்? வேதாந்தம். வேதத்தினுடைய அந்தம், முடிவான பகுதியிலே இருப்பவை வேதாந்தம் என்று உபநிடதங்களை சொல்லுவார். அந்த கர்மகாண்டத்தில்தான் எத்தனையோ பலவிதமான தெய்வங்கள் சொல்லப்படுகிறார். இந்திரன், அக்கினி, வாயு, வருணன் என்று எண்ணற்ற தெய்வங்களை கர்மகாண்டத்திலே தான் சொல்லுகிறார். ஆனால் ஞானகாண்டத்திலே அதற்கெல்லாம் இடமில்லை. அங்கே ஒரே பொருள் பிரம்மம். பிரம்மம் என்ற ஒரே பொருளை பற்றிய பேச்சு தான் ஞானகாண்டத்தில் உபநிடதங்களிலே. எனவே இந்த வேதத்துல முன்பகுதி தான் காலத்தாலே முற்பட்டது. இது தொகுக்கப்பட்டதுதான். வேதம் என்பது பல்வேறு காலங்களிலே பல்வேறு முனிவர்களால் இயற்றப்பட்டவை, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். அவற்றையெல்லாம் பின்னாலே வியாசர் என்பவர் வந்து தொகுத்ததாக சொல்லுகிறார். வியாசர் தான் நான்கு வேதங்களாக அவற்றையெல்லாம் முறைப்படுத்தி வைத்தார். அதனாலே அவருக்கு வேத வியாசர் என்றே பெயர். எனவே அந்த முன்பகுதியிலே கர்மகாண்டத்திலே பல தெய்வ வழிபாடுகள், அது படிப்படியாக மாறி மாறி பிறகு கால வளர்ச்சியில ஒரு கடவுட்கோட்பாடாக வளர்கிறது பிரம்மம். அங்கே பிரம்மத்திற்கு பெயரெல்லாம் கிடையாது. பிரம்மம், ஆன்மா என்ற இரண்டு சொற்கள் தான் வரும். அந்த ஆன்மா என்ற சொல்லை உபநிடதத்துல கடவுளுக்கும் சொல்லுவார்கள், உயிருக்கும் சொல்லுவார். அந்த ஆன்மா என்ற ஒரு சொல்லையே சில இடங்களிலே கடவுளுக்கும் பயன்படுத்துவார்கள், உயிருக்கும் பயன்படுத்துவார். அதனால்தான் பிற்காலத்திலே அதற்கு உரை எழுதியவர்கள் பலவிதமான பொருள் கொள்வதற்கு அது இடம் கொடுத்து விட்டது. ஒவ்வொருவரும் தங்கள் மனம்போக்கிலே தங்கள் விருப்பப்படி கருத்துக்களை அந்த உபநிடதங்களுக்கு சொன்னார்கள். சங்கரர் ஒரு விதமாக, ராமானுஜர் இன்னொரு விதம், அவரை மறுத்து இன்னொரு விதமாக கொள்வதற்கெல்லாம் அதுதான் காரணம். அதனால்தான் வேதம் பொது என்று சொல்லுகிறோம். வேதம் பொது நூல், வேதம் பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல், நமக்கு சைவர்களுக்கு வேதம் பொது நூல், ஆகமங்கள் தான் சிறப்பு நூல். ஏனென்றால் ஆகமங்கள் தான் சிவபெருமான் சிவம் என்ற சிறப்பு பெயரை சொல்லி அவருடைய இலக்கணங்களை எல்லாம் ஆகமங்கள் தான் சொல்லுகின்றன. எனவே ஆகமங்கள் தான் நமக்கு சிறப்பு நூல். எனவே ஞானகாண்டம் ஒரே அளவையில் அந்த வேதங்களினுடைய அமைப்பை பார்த்தோம், கர்மகாண்டம் ஞானகாண்டம். இதே போல ஆகமங்களினுடைய அமைப்பு, ஆகமங்களிலே நான்கு பகுதிகள், ஒவ்வொரு ஆகமத்திலேயும் நான்கு பகுதிகள் உண்டு, நான்கு பாதங்கள் என்பார்கள். பாதம் நான்கு பிரிவுகள், நான்கு பாதம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நான்கு பாதங்கள். இந்த நான்கு பகுதிகளிலே முதல் மூன்று, சரியை, கிரியை, யோகம் என்பவை வேதத்திலே உள்ள கர்மகாண்டத்தை போன்றவை. சரியை, கிரியை, யோகம் என்ற மூன்று பாதங்களும் வேதத்தில் உள்ள கர்மகாண்டத்தை போன்றவை. ஒழுக்கங்களை, கடமைகளை வலியுறுத்துகின்ற பகுதிகள். சரியை, கிரியை எல்லாம் வழிபாட்டு முறைதானே, வழிபாட்டு முறை, ஆலயங்கள், ஆலயங்களினுடைய அமைப்பு முறை, மூர்த்தங்களுக்கு வழிபாடு செய்கிற முறை, இவையெல்லாம் சரியை, கிரியை என்ற பகுதிகளிலே இடம்பெறும். நான்காவதாகிய ஞானபாதம்தான் தத்துவ ஆராய்ச்சி. ஞானபாதம் அது வேதத்திலே உள்ள ஞான காண்டத்திற்கு இணையானது. ஞானபாதம் இந்த வேதத்திலே உள்ள இரண்டு காண்டங்களையே மூன்று காண்டமாக பிரித்து சொல்லுவதும் உண்டு. அதாவது கர்மகாண்டத்தையே இரண்டாக பகுத்து கர்மகாண்டம், உபாசனா காண்டம் என்றும் இரண்டாக சொல்லுவார்கள். உபாசனா காண்டம் இதை சேர்த்தால் மூன்று பகுதியாகும் வேதம். கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் என்று. எனவே இந்த உரை அளவை, இவற்றைத்தான் நாம் உரை அளவை என்கிறோம், ஆகமங்கள், வேதங்கள்.